இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞானவிகள் அருளியுள்ள பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரை ஆகியவற்றை துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. 12வது சூத்திரத்தினுடைய இறுதி பகுதியிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனியாகிய அந்த சிவலிங்க திருமேனியை சரியையாளர்கள் எவ்வாறு தரிசிப்பார்கள், அதாவது என்ன கருத்தோடு தரிசிப்பார்கள், அதுபோலவே கிரியையாளர்கள் யோகிகள் இவர்கள் என்னென்ன கருத்துகளோடு தரிசிப்பார்கள், ஞானியாக இருக்கின்றவர் எவ்வாறு தரிசிப்பார், அவர் கொண்டுள்ள கருத்து எப்படி இருக்கும் என்று 4 நெறிகள் இருப்பவர்களுடன் அவரவர் கருத்துக்கு ஏற்ப தரிசனம் செய்கின்ற பாங்கினை காட்டினார்கள். ஆனாலும் அந்த பாடலிலே சரியையாளர் கிரியையாளர் என்று பெயரை குறிப்பிடவில்லை, கருத்துக்களை மட்டுமே குறிப்பிட்டார். வரக்கூடிய பாடலிலே அந்த கருத்துக்களை கொண்டுள்ளவர்கள் சரியையாளர் கிரியையாளர் யோகிகள் ஞானிகள் ஆனபடியினாலே அந்த கருத்துக்களை உள்ளடக்கி நிற்கின்ற அந்த ஞானம் முதலியவற்றை உடையவர்களை அவர்களை பற்றி விளக்கம் சொல்ல வருகின்ற பாடல்கள். அந்த திருமேனியையே சிவனாக கண்டு வழிபடுவார்கள் ஒரு சாரார். மற்றொரு சாரார் மந்திரங்களாலே வடிவம் கொண்ட பெருமான் இவ்வாறு இந்த சிவலிங்க மூர்த்தத்தில் விளங்குகின்றார் என்று வழிபடுவார்கள். மற்றொரு சாரார் யோகிகளின் உள்ளமெங்கும் இல்லமாக கொண்ட பெருமான் இந்த சிவலிங்க வடிவத்திலும் இல்லம் கொண்டு அதையும் இடமாக கொண்டு எழுந்தோடியிருக்கின்றார் என்று கருதுவார்கள். மற்றொரு சாராரோ அவர்கள் எப்பொழுதுமே அந்த அன்பு நிலையிலே திரளாமல் நிற்பார்கள். ஆக அதே முறையிலே இந்த திருக்கோயில் தரிசனத்தையும் செய்வார்கள் என்று அந்த பாடலில் குறிப்பிட்டார். அப்போது அந்த திருமேனியையே சிவமாக காண்பவர்கள் யார் என்றால் அவர் சரியையாளர்கள் என்ற கருத்து உரையில் பெறப்பட்டது. உரையாசிரியர் சுவாமிகள் அதனை விளக்கி அருளினார்கள். மந்திரத்தாலே திருவுரு கொண்டவர் என்ற முறையிலே மந்திர நியாசத்தினால் வழிபடுபவர்கள் கிரியையாளர்கள். யோகிகள் உள்ளவெங்கும் இல்லமாக வாழும் சிவபெருமான் இத்திருமேனியிலும் வீற்றிருந்து பூசை கொண்டருளுவன் என கருதி சாத்திய மந்திரங்களாலே வழிபடுபவர்கள் யோகிகள் ஞானிகள். இப்படி ஒவ்வொரு நிலையிலே நின்று வழிபடாமல் அவர்கள் எப்பொழுதும் அந்த அன்பினாலே சிவத்தையே அனுபவித்து வருபவர்கள் ஆகையினாலே அந்த அனுபவம் மேலும் அவர்களுக்கு பெறுவதற்குத்தான் இந்த ஆலய வழிபாடு துணை செய்யும். அது ஏற்கனவே முந்தைய அதிகாரங்களிலே பார்த்தோம், பின்னாலும் சொல்லுவார். ஆக இவ்வாறு சரியையாளர் கிரியையாளர் என்று ஆசிரியர் பெயரை குறிப்பிடவில்லை. இந்த பாடலிலே அந்த சரியை கிரியை இவற்றை பற்றி சொல்லி ஞானியின் பெருமையை சொல்வதன் மூலமாக போன பாடலில் அந்த 4 வகையான கருத்துகளுக்கும் உரியவர்களாக இருக்கக்கூடிய அந்த 4 வகை நெறியினரை இங்கே நமக்கு விளக்கி காட்டுகின்றார். இப்பொழுது பாடலை பார்க்கலாம். ஞான யோக கிரியா சரியை 4 நாதந்தன் பணி ஞானி 4 உரியன். ஊனமிலா யோக முதல் 3 உரியன் யோகி கிரியாவான் தான் 1 கிரியையாதியான 2 சரியையினில் நின்றோன் அச்சரியைக்கே உரியன் அகலினால் யாருக்கும் ஈனமிலா ஞான குருவே குருவும் இவனே ஈசன் இவன்தான் என்றும் இரஞ்சியத்தே என்று இந்த பாடல் அருமையாக குறிப்பிடுகின்றது. ஞான யோக கிரியா சரியை 4 நாதந்தன் பணி. ஞானம் யோகம் கிரியை சரியை இன்னும் 4 பாதத்தில் நிகழ்கின்ற வழிபாடுகள் எல்லாம் சிவபிரானுக்கு ஆன்மா இயற்ற வேண்டிய உண்மையான பணிகள். ஞானி 4 உரியன். இதுல ஞான நிலையிலே நிற்கின்ற இந்த ஞானியாக இருக்கப்பட்டவர் 4 உரியவர்கள். ஆகவே ஞானி யோகமும் ஏற்ற வேண்டும் கிரியையும் ஏற்ற வேண்டும் சரியையும் ஏற்ற வேண்டும், 4 உரியவர்கள். ஏனென்றால் அவர்கள் உலகம் கடந்த சிவானந்தத்திலே திளைத்திருக்கின்றார்கள். அந்த ஞானிகள் அவ்வாறு சிவானந்தத்திலே திளைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது குருவருளாலே அவர்கள் பெற்ற ஒரு பேரு. ஆகையினாலே ஞானியாக இருக்கப்பட்டவர் அவர் அந்த குருவின் ஆணையின் வழி நின்று யோகம் கிரியை சரியை ஆகியவற்றையும் இயற்றுவதற்குரியவர்கள். சரி, ஞானி நான்கினுக்கும் உரியர், யோகி சொல்றார் ஊனமிலா யோகம் முதல் மூன்றினுக்கும் உரியன் யோகி. யோகியாக உள்ளவர் குறைபாடு இல்லாத யோகம் முதலிய மூன்றினுக்கும் உரியவர்கள். அதாவது யோகம் கிரியை சரியை மூன்றினுக்கும் உரியவர் யோகி. அதே மாதிரி இப்ப கிரியாவான் கிரியையாளர் இவற்றுக்குரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இல்லையா? இந்த முறைப்படியே பார்க்கும் பொழுது கிரியாவான் தான் ஒன்கிரியாதியான இரண்டிற்குரியன். ஒன்கிரியை ஆதியான கிரியை முதலிய, ஆதி என்பது முதலிய, கிரியை ஆதினா கிரியை முதலிய இரண்டிற்குரியன். அப்ப கிரியை சரியை என்ற இரண்டிற்குரியவர்கள் கிரியாவான். கிரியாவான் என்றால் அது கிரியையாளர். அதான் கிரியாவான் தான் ஒன் கிரியை என்றார். அந்த கிரியனுடைய சிறப்பை, சிவபூசையின் சிறப்பை குறிப்பிடுவார். ஒன் கிரியை என்று அடை கொடுத்தார். அது ஞானத்திற்கு வழிகாட்டுவது. ஆகையினாலே அதை ஒன் கிரியை என்றார். ஒள்ளிய கிரியை முதலிய இரண்டினுக்கும் உரியன், அதாவது கிரியை சரியை இரண்டிற்கும் உரியவர்கள் கிரியாவான். சரியையினில் நின்றோன் அச்சரியைக்கே உரியன். சரியையிலே நிற்பவர்கள் அந்த சரியை ஒன்றிற்கே உரியவர்கள். ஆகலினால் யாருக்கும் ஈனமிலா ஞான குருவே குருவும். ஆகவே எவர்களுக்கும் குறைவில்லாத ஞான குருவே எல்லாருக்கும் குருவாக இருப்பதற்கு உரியவர்கள். அதிலே அந்த ஞான குருவின் துறவரத்தில் நிற்கின்ற ஞான குருவினுடைய பெருமையினை நம்முடைய ஆதீன பண்டார சாத்திரங்களில் ஒன்றாக திகழக்கூடிய சிவாச்சிரம தெளிவு என்ற நூலிலே நாம் விளங்க காணலாம். ஆகவே ஞான குரு தான் எல்லாருக்கும் குரு. வித்யா குரு போன்றவர்கள் எல்லாம் அவரவர் நிலைக்கு தக்கபடி அந்த பாடம் கேட்கவர்களிடம் பாடம் சொல்லலாம். அது போதகாசிரியம் என்ற நிலைதான், ஞான குரு என்ற நிலைதான் எல்லாருக்கும் குருவாக இருக்கக்கூடிய மேலான நிலை. அந்த மேலான நிலையில் உள்ளவர்கள் நம்முடைய ஆதீனத்து குருமகா சன்னிதானங்கள். அவர்களை போன்றவர்கள் தான் ஞான குரு. அவர்கள் தான் யாவருக்கும் குரு. ஆகவே ஈனவிலா ஞான குருவே குருவும். இவனே ஈசன் இவன் தான் என்றும் இரஞ்சியத்தே. ஈசன் இவன் தான் இவனே என்றும் இரஞ்சியத்தே என்று அப்படி மாற்றி வைத்துக் கொள்ளணும். இவனே ஈசன் இவன் தான் என்றும் இருக்கு. ஈசன் இவன் தான் என்பதுல அந்த ஈசனுக்கு அப்புறம் வர்ற இவன் வந்து அதுக்குன்னு தனியா பொருள் கிடையாது, அது பகுதி பொருள் விகுதி தான். ஈசன் அவன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஈசன் இவன் என்று அது பகுதி பொருள் விகுதியாக தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஈசன் இவன் என்பதற்கு பொருள் பண்ணும் போது ஈசன் என்று பொருள் பண்ணினாலே போதுமானது. ஈசன் இவனேதான் என்றும் இரஞ்சியத்தே. இங்க ஈசன் சொன்னது சிவலிங்க திருமேனி. போன பாடல சொன்னார் இல்லையா, திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி. அந்த திருமேனியும் இந்த குருவாகவே கருதி வழிபடத்தக்கது. ஞானி வந்து திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி வழிபடும் போதும் தன் குருவாகவே கருதி வழிபட வேண்டும். அப்ப திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி சொன்னதுனால அப்புறம் அடியார்களும் வழிபடுவதற்குரியவர்கள் அல்லவா, அடியார்களிடத்தும் தன் குருவையே தரிசித்து வழிபட வேண்டும். அப்ப ஞானி பாருங்க இந்த குரு பக்தியில எப்படி நிற்க வேண்டியவர்கள். ஞானியா இருப்பவர் எல்லாருக்கும் குரு. ஆனா அவரை ஞானிங்கிற நிலைக்கு உயர்த்தின குரு இருக்கிறாரே, அந்த அவருக்கு ஞானாசிரியராக இருக்கப்பட்டவர். அந்த தம்முடைய ஞானாசிரியரை ஞானி எவ்வாறு வழிபட வேண்டும் என்றால் திருக்கோயிலில் இருக்கும் திருமேனியிலும் தம் ஞானாசிரியரை கண்டு வழிபட வேண்டும், ஏனைய அடையாளர்களிடத்திலும் தம் ஞானாசிரியரை கண்டு வழிபட வேண்டும். ஆகவே குரு ஒன்றையே அவன் இந்த இடங்களில் வழிபடுகின்றான். இங்க திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனியிலும் அடியார்களிடத்திலும். ஆக இந்த அருமையான கருத்தை இப்போ நம்ம பதவுரையின் அடிப்படையிலே பார்த்தோம். இப்ப பொழிப்புரையினை பார்க்கலாம். மேலை செய்யுளி கூறிய நால்வகை கருத்தும் அவரவர் மாத்திரைக்கே உரித்தாயிருக்க. என்ன நால்வகை கருத்தும் அவரவர் மாத்திரைக்கே உரித்தாயிருக்க. என்ன, அந்த திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனியே, அந்த திருமேனியே சிவம் என்று அங்க பகுத்துணராமல் அந்த சிவலிங்க திருமேனியையே சிவம் என்று வழிபடுகின்ற கருத்து சரியையாளர் ஒருவருக்கே உரியது. அது மாதிரி மந்திர நியாசத்தால் வழிபடக்கூடிய அந்த கருத்து கிரியையாளருக்கே உரியது. அப்புறம் வந்து யோகிகள் உள்ளமெங்கும் இல்லமாக வாழும் சிவபிரான் இந்த திருமேனியிலும் வீற்றிருந்து பூசை கொண்டிருக்கிறார், பூசை கொண்டு அருள்கிறார் என்ற கருத்தோடு சாத்திய மந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மந்திரங்களாலே வழிபடக்கூடிய கருத்து அது யோகிகளுக்கே உரிய கருத்து. இந்த மாதிரி ஞானிகள் வந்து அவர்கள் எப்பொழுதும் அந்த அன்பு நிலையிலே அன்பே தானாய் எப்போதும் சொல்ற வழிபாட அந்த சிவலிங்க திருவேணிடத்திலும் வழிபடுகின்ற கொள்கின்றார்கள். ஆக இப்படி ஒவ்வொருவருக்கே உரிய கருத்தாக அது இருக்கின்றது. அவரவர் கருத்து அவரவருக்கே உரியது. ஆகவே மேலை செயலில் கூறிய நால்வகை கருத்தும் அவரவர் மாத்திரைக்கே உரித்தா இருக்க சரியையாளரைப் போல ஞானி வழிபடுதல் எற்றுக்கெனின். சரியையாளர் அவர் திரு சிறுகோயில் வழிபாடுதான் செய்ய வேண்டிதான் செய்து அதுல ஒரு முதிர்ந்த நிலை அவர் அடைந்தால்தான் அப்புறம் அவர் கிரியைக்கு உயர முடியும், ஆன்மார்த்த சிவபூசை பண்ண முடியும். ஆலயத்தில் நடக்கிற சிவபூசையை பார்க்க பார்க்க தான் ஆன்மார்த்த சிவபூசை பண்ணணுங்கிற ஆர்வம் வரும். எல்லாம் சரிதான், அவர் சரியையாளர் பண்ண வேண்டிதான். அவரை மாதிரி ஞானியும் ஏன் திருக்கோயில் வழிபாடு பண்ணணும்? ஆலயங்கள் எல்லாம் அரணனவே தொழுதிரஞ்சி ஆடி பாடி என்று சொல்கின்றார். என்ன ஆலயங்கள் எல்லாம் அரணனவே தொழுதிரஞ்சி ஆடி பாடின்னு இந்த 12வது சூத்திரத்தில் வருது, ஞானிக்கு சொல்லப்பட்டுள்ளது. இப்ப ஞானியை ஏன் ஆலய வழிபாடு பண்ணணும் என்று சொன்னார், 4 பாதத்தில் நிகழும் வழிபாடுகள் எல்லாமே சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய கடமைகள். ஆகவே அந்த எல்லா கடமைகளையும் செய்யக்கூடிய உரிமையும் ஒரு அதுக்கு உண்டான ஒரு பொறுப்பும் ரெண்டுமே ஞானியிடம் இருக்கின்றது. உரிமையும் இருக்கின்றது, பொறுப்பும் இருக்கின்றது. சரியையாளர் வந்து கிரியை செய்வதற்கு உரிமை இருக்கின்றதா? இல்லை. கிரியையாளருக்கு யோக நெறியை பயிரக்கூடிய உரிமை இருக்கிறதா? இல்லை. என்ன உண்டாகும், எப்போ அந்தந்த பக்குவத்தில் தக்க குருவின் மூலமாக அந்த தகுதியை அவர்கள் பெற வேண்டும். கிரியை என்ற அந்த நிலையை இருந்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் அதிலே ஒரு எல்லை காணும் முன்பே அவர்கள் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாது இல்லையா. ஆகையினாலே ஆனா ஞானியா இருப்பவர் வந்து முடிவான மேலான ஞான நிலையில இருக்கின்றார். ஆகவே அவருக்கு மற்ற 3 வழிபாடுகளிலும் உரிமை உண்டு, பொறுப்பும் உண்டு. ஏன்னா 4 பாதங்களில் செய்யக்கூடிய வழிபாடும் நாதனுடைய பணியாகும். ஆகவே குருவினுடைய அருளானைப்படி அதை செய்ய வேண்டும். அதான் சொல்றார் பாருங்க, 4 பாதத்தில் நிகழும் கிரியையெல்லாம் கர்த்தாவினது உண்மை பணி. ஆகலால் உலகின் மறுவாத இன்பத்துள் வைத்த யாரு வச்சா உலகில் மறுவாத இன்பத்துள் 5 சார்பில்லாத சிவானந்தத்துலே இந்த ஞானியை வைத்தவர் யார்? அந்த ஞானிக்கு குருவாக உள்ளவர் அல்லவா? அதைத்தான் சொல்றார். உலகின் மறுவாத இன்பத்துள் வைத்த குருவின் உபகாரத்தை கருதி 4 வகை தொழிலும் ஞானி செய்தலே கடப்பாடு. 4 வகை தொழிலும் ஞானி செய்தலே கடப்பாடு. இந்த உண்மை எதன் மூலம் தெரிஞ்சு கொள்ளலாமா? 4 வகை தொழிலும் ஞானி செய்தலே கடப்பாடு என்பது உள்தொழில் செய்வார் புறத்தொழிற்கும் உரியர் என்னும் முறை பற்றியும், ஏனையோர் தத்தந்தொழிற்கே உரியர் என்பது புறத்தொழில் செய்வார் உள்தொழிற்கு உரியர் அல்லர் என்னும் முறை பற்றியும் உணர்ந்து கொள்ளப்படுவன. ஞானியா இருக்கப்பட்டவர் யோகி யாராவது யோகம் கிரியை சரியை அவற்றுக்கும் உரியவர் என்பது எது பற்றி தெரிந்து கொள்ளலாம்? உள்தொழில் செய்பவர்கள் புறத்தொழிலுக்கும் உரியர் என்னும் முறை பற்றியும். ஆமா, ஒரு பெரிய அரண்மனையில எவ்வளவு அந்தரங்கமான இடத்துல போயும் பணி செய்ய உரிமை உள்ளவன், வெளியே உள்ள அறைகள்லையும் அவன் பணி செய்யலாம். உள்ள வரைக்கும் போதுக்கு உரிமை உள்ளவன், வெளியே உள்ள அறைகள்ல அவனுக்கு பணி செய்ய உரிமை இல்லையா? ஆனா வெளியே இந்த அறை வரைதான், இந்த அறையில தான் நீ பணி செய்யறான்னு வெளியே உள்ள ஒரு அறையில ஒருவனுக்கு பணி நியமிக்கப்பட்டால் அவன் அந்த அறையை தாண்டி உள்ளே போய் பணி செய்ய முடியாது. அதுதான் பொதுவா எல்லாத்துக்கும் பொருந்தது மாதிரி பொதுவாக சொன்னார்கள் சுவாமிகள், நயமாக சொன்னார்கள். உள்தொழில் செய்வார் புறத்தொழிற்கும் உரியர். அதனால ஞானம்தான் வந்து இந்த அகத்திலையும் ரொம்ப அகம், அது ஞானம்தான். மற்ற யோகம் கூட அக வழிபாடுன்னு சொன்னாலும் ஞானத்தோடு ஒப்பிடும் போது யோகமும் புற வழிபாடு தான். ஏன்னா தத்துவங்களின் வாயிலாகத்தான் செய்யப்படுகின்றது. ஞானம்தான் அந்த தத்துவங்களையும் நீத்து திருவருளையே சார்ந்து சிவத்தோடு ஒன்றாக செய்யப்படுவது. அதனால ஞானத்தோடு ஒப்பிடும் போது யோகம் கூட புறத்தொழில் தான். யோகம் கிரியை சரியை எல்லாம் புறத்தொழில். ஆகவே உள்தொழிலுக்கு உரியவர்கள் புறத்தொழிலுக்கும் உரியவர்கள் தான். சரி, ஆனா யோகிகள் ஞான வழிபாடு பண்ண முடியாது, கிரியாவான் வந்து யோக வழிபாடு செய்ய முடியாது, அது மாதிரி சரியையாளர் அது சரியை ஒன்றுக்கு தான் உயிரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்களே, மற்ற மூவரும் தத்தம் தொழிலுக்கே உரியவராக இருக்கின்றார்களே, அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா அது இதே நியாயம்தான். புறத்தொழில் செய்பவர்கள் உள்தொழிலுக்கு உரிமை உடையவர்கள் அல்லர். உள்தொழில் செய்பவர்கள் தான் புறத்தொழிலுக்கும் உரிமை உடையவர்கள். புறத்தொழில் செய்பவர்கள் தமக்கு எல்லையை தாண்டி உள்தொழிலுக்கு செல்வதற்கு உரிமை கிடையாது, அதைத்தான் சொல்றாங்க. ஏனையோர் தத்தம் தொழிற்கே உரியர் என்பது புறத்தொழில் செய்வார் உள்தொழிற்கு உரியர் அல்லர் என்னும் உரை பற்றியும் உணர்ந்து கொள்ளப்படுவன. இனி அந்நால்வகை வாதத்தில் நிற்கும் மாணாக்கர்க்கு ஆசிரியன்மார் உபதேசித்திற்கப்படும் உரிமையும் இவ்வாறே வைத்துணர்ந்து, நால்வகை வாதம், சரியாவாதம், கிரியாவாதம், யோகவாதம், ஞானவாதம், நால்வகை வாதத்திலும் நிற்கின்ற மாணாக்கர்களுக்கு ஆசிரியன்மார் உபதேசித்திற்கப்படும் உரிமையும், எந்த ஆசிரியர் யாருக்கு உபதேசிக்கலாம், கிரியை நெறியில் நிற்கும் ஆசிரியர் யோக நெறியில் நிற்கின்ற ஒருவருக்கு உபதேசிக்க முடியுமா, முடியாது. யோக நெறியிலே நிற்பவர் ஒரு ஞானிக்கு உபதேசிக்க முடியுமா, முடியாது. யோக நெறி இருப்பவர் யோக நெறியிலே புதிதாக பயின்று வருகின்ற மாணாக்கர்களுக்கு உபதேசிக்கலாம், யோக நெறிக்கு கீழே உள்ள கிரியை சரியிலே நிற்பவர்களுக்கு உபதேசிக்கலாம், அவர்களுக்கெல்லாம் குருவா இருக்கலாம். அப்ப எல்லாருக்கும் குருவா இருக்கலாம்னு அது யாரால முடியும், ஞான குருவால தான் முடியும். அதான் சொல்றாங்க, இனி அந்நால்வகை பாதத்தில் நிற்கும் மாணாக்கருக்கு ஆசிரியன்மார் உபதேசித்திற்கப்படும் உரிமையும் இவ்வாறே வைத்துணர்ந்து, எல்லாருக்கும் உபதேசித்திற்குரிய ஞான குருவே தலையாய குரு என்றும், ஈண்டு கூறிய தாபர சங்கமும் சங்கமங்களும் ஈண்டு கூறிய தாபர சங்கமங்களும் இக்குரு வடிவின் வேறல்ல என்றும் தேறி அவ்விரண்டிலும் வழிபடுக என்பதா. ஆகவே ஞானியா இருக்கக்கூடியவர் யோகம், கிரியை, சரியை ஆகியவற்றையும் அனுஷ்டிக்க வேண்டும். ஏனென்றால் உள்தொழிலாகிய அந்த ஞானத்திலே இருப்பவர்கள் புறத்தொழிலுக்கும் உரியவர்கள். ஆகவே அவர்கள் யோகம், கிரியை, சரியை மூன்றையும் அனுஷ்டிக்க வேண்டும், தமக்கே உள்ள ஞானத்தையும் அனுஷ்டிக்க வேண்டும். ஆகவே ஞானியாக இருக்கக்கூடியவர் நான்கினுக்கும் உரியவர்கள், ஞான யோக கிரியாசிரியை நான்கினுக்கும் உரியவர்கள். ஏனையோ தத்தம் தொழிலுக்கும் அவற்றுக்கு புறமாக உள்ள தொழிலுக்கும் மட்டுமே உரிமை உடையவர்கள். அப்ப எல்லாருக்கும் குருவா இருக்கக்கூடிய தகுதி ஞான குருவுக்கு தான் உண்டு, அந்த ஞான குரு தான் தலையாய குரு. ஆகவே ஞான நெறியை பயில்பவர்கள் தமக்கு யார் ஞான குருவோ அவர்களை போற்றி வழிபட வேண்டும். அந்த குருவை போற்றி வழிபடுவதோடு மட்டுமன்றி தாவர சங்கமங்கள் இடத்திலும் அந்த குருவையே கண்டு வழிபட வேண்டும். தாவரம் என்பது திருக்கோயில் உள்ளிருக்கும் சிவலிங்க திருமேனி, அந்த திருமேனி இடத்திலும் குருவையே கண்டு வழிபட வேண்டும். சங்கமங்கள் என்று சொல்லப்படுவது அடியார்கள், அடியார்களிடத்திலும் குருவையே கண்டு வழிபட வேண்டும். ஆகவே ஞான நெறியிலே நிற்கின்ற ஒரு சர்ச்சையிடம் தன் குருவையே தரிசித்து வருவோம். அப்படி இந்த குருபக்திக்கு மேல அவனுக்கு ஒன்று கிடையாது. அந்த மாதிரி அந்த குருவை சிவமாகவே கொண்டு பூசிக்கின்றான். ஏனென்றால் சிவம் வந்து மும்மலமுடைய ஆன்மாக்களுக்கு தன்னுடைய தடத்த திருமேனியை மறைத்து மானுட குருவாகத்தான் எழுந்தொழி வரும் என்பது எட்டாம் சூத்திரத்தில் நாம் ஏற்கனவே பார்த்த செய்தி. ஆகவே ஆகையினாலே இந்த ஒரு முறைமையினை நாம் நம்முடைய மணிவாசக பெருமானுடைய திவ்யமான சரித்திரத்திலே காண முடிகின்றது. மணிவாசக பெருமானுடைய அந்த அருள் வரலாற்றினை எடுத்து இயங்கக்கூடிய புராணங்களிலே மிகச்சிறந்தது திருவாத ஊரடிகள் புராணம். அந்த திருவாத ஊரடிகள் புராணத்திலே எம்பெருமான் மணிவாசக பெருமான் குருவருள் பெற்ற பிறகு அங்கே திருப்பரந்துறையிலே குருந்தமரத்திலே பரமாச்சாரியராக வந்து சிவபெருமான் அவரை ஆட்கொண்ட பிறகு எம்பெருமானுடைய அருளாணையின் வண்ணம் மணிவாசக பெருமான் தலயாத்திரை மேற்கொள்கின்றார்கள். அப்பொழுது உத்தரகோசமங்கையை அடைகின்றார்கள். உத்தரகோசமங்கையை அடைந்து அங்கே சிவலிங்க திருமேனியை வழிபடுகின்ற சமயத்திலே அந்த திருமேனியிலே தம்முடைய குரு வடிவத்தை அவர்களால் ஒரு கணம் காண முடியவில்லை. எம்பெருமான் அங்கு அந்த முன்னர் ஆட்கொண்ட அந்த திருமேனியை காட்டாது இருந்தருளினார், காட்டாமல் இருந்தருளினார். அப்போ மணிவாச பெருமான் உடனே அவர் மயக்கமுற்று வீழ்ந்து வருந்தி அடியேனை கைவிட்டு விடுவாயோ என்ற கருத்தோடு நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு அருமையான பாசுரத்தை பாடினார். அதை பாடவும் எம்பெருமான் தம்முடைய அந்த குரு திருவடிவத்தை அந்த சிவலிங்க திருமேனியிலே காட்டியருளினார் என்ற இந்த வரலாற்றினை நாம் திருவாத ஊரடிகள் புராணத்திலே காண முடிகின்றது. சடையவர் கோயில் எய்தி தம்மை வந்து அடிமை கொண்ட வடிவது காணாராகி மயங்கி வெய்து வெய்து உயிர்த்து வீழ மயங்கி வெய்து உயிர்த்து வீழ்ந்து சடையவர் கோயில் எய்தி தம்மை வந்து அடிமை கொண்ட வடிவது காணாராகி மயங்கி வைத்து உயிர்த்து வீழ்ந்து விடுதிகொள் என்னை என்று நீத்தல் விண்ணப்பம் என்னும் தொடைகள் பாடல் ஓத காட்டினர் தொல்லை மேனி என்று அந்த புராண ஆசிரியர் அருமையாக குறிப்பிடுகின்றார். ஆகவே அந்த திருவேணியிடத்திலே தம்முடைய பரமாச்சாரியருடைய திருவுருவத்தை காண முடியாமல் வருந்திய அடிகளுக்கு அவர் அந்த வருத்தமுற்று நீத்தல் விண்ணப்பம் என்ற அந்த பாசுரத்தை பாடவும் பழைய திருமேனியை ஆச்சாரிய திருமேனியை காட்டியருளினார் என்று வருகின்ற அந்த இடத்தை கொண்டு நாம் ஞானியாக இருக்கப்பட்டவர் தம்மை ஆட்கொண்ட ஞான குருவையே சிவலிங்க திருமேனியிடத்திலும் ஏனைய அடியார்களிடத்திலும் கண்டு வழிபடுவர். அதனால இவ்விரண்டிலும் வழிபடுக பார்த்தீங்களா, ரெண்டு இடங்கள் ஆகிவிட்டன. சிவலிங்கமும் அடியார்களும் இடங்கள், ஞானாசிரியரை வைத்து வழிபட வேண்டிய இடங்கள். அதான் இரண்டையும் வழிபடுகன்னு சொல்லாம இரண்டிலும் வழிபடுக, அப்ப இரண்டிலும் தம்முடைய ஞானாசிரியரை வழிபடுக என்ற அற்புதமான கருத்து. ஆக இப்போ அது விசேட உரை பார்க்கலாம். மேற்கூறிய நால்வகை கருத்துக்கும் உரியவராவாரை கூறுவார். இதான் ஆரம்பத்துல சொன்ன இந்த பாடலுக்கு ஒரு தோற்றுவாய் மாதிரி அடியன் சொன்னது இந்த விசேட உரைய தழுவிதான். மேற்கூறிய நால்வகை கருத்து என்ன? சரியையாளர் எப்படி வழிபடுவார்கள்? அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த சிவலிங்கத்தை, அந்த சிவலிங்கமே சிவம் என்ற கருத்தோடு வழிபடுவார்கள். இது சிவலிங்கம், அவருக்கு வடிவம், இதற்குள்ள அந்த பெருமான் இருந்தவர்கள் இருக்கின்றார் என்று அந்த பகுத்து உணராமல் இந்த சிவலிங்க திருவேணியே சிவம் என்ற கருத்தோடு வழிபடுவார். அவர் சரியையாளர்கள் என்று பெயரை சொல்லல, உரையில தான் நம்ம பார்த்தோம். இங்க அந்த கருத்துக்கு உரியராவாரை கூறுவார். அந்த கருத்துக்களை உள்ளடக்கி நிற்கின்ற ஞானம் முதலியவற்றை உடைய, ஞானம் முதலியவைனா நாளையுமே சேர்த்துக்கணும், முதலியவைனா மற்றதையும் சேர்த்துக்கணும் இல்லையா. அப்ப ஞானம் முதலியவைனா ஞானம் யோகம் கிரியை சரியை, ஞானம் யோகம் கிரியை சரியை, இந்த நான்கு நெறியில் நிற்பவர்கள் தான் இதற்கு இந்த பாடலுக்கு முந்தைய பாடலை சொன்ன அந்த நால்வகை கருத்துக்கும் உரியவர்கள். ஒரு சாரார் அந்த அன்பே சிவமாக கண்டு வழிபடுகின்ற ஞானிகள், மற்றொரு சாரார் யோகிகள் உள்ளத்தில் இருப்பது மாதிரி இந்த லிங்கத்திலே இருக்கிறார் என்ற சாத்திய மந்திரத்தோடு வழிபடக்கூடிய கருத்துடையவர்கள் யோகிகள். அப்புறம் மந்திர திருமேனி கொண்டு இந்த லிங்கத்திலே இருக்கின்றார் என்று மந்திர நியாசம் செய்து வழிபடக்கூடிய கிரியையாளர், இந்த சிவலிங்கமே இந்த சிவபெருமான் என்று பகுத்து உணராமல் ஒன்றுபட்ட உணர்வோடு வழிபடக்கூடியவர்கள் சரியையாளர்கள். ஆக அந்த கருத்து, கருத்து தான் போன பாட்டு சொல்லிருக்கு, சரியையாளர் கிரியாளர் சொல்லல. சிவலிங்க அந்த அன்பே சிவம் என்பது ஒரு கருத்து. அதுக்கப்புறம் யோகிகள் உள்ளத்தில் இருப்பது மாதிரி இந்த லிங்கத்தில் இருக்கின்றார் என்பது ஒரு கருத்து. மந்திர சுரூபம் கொண்டு இந்த லிங்கத்தில் இருக்கிறார்கள் இன்னொரு கருத்து. இந்த சிவலிங்கமே சிவம் என்பது இன்னொரு கருத்து. ஆக நாலு கருத்து. இந்த நால்வகை கருத்துக்கும் உரியராவார் யாருன்னு இந்த பாடல தான் சொல்றார் ஆசிரியர். ஆசிரியர் யாருன்னா ஞானி யோகி தெரியாவான் சரியாவான் அவர்கள் தான். ஆக அந்த அந்த அவர்களை எப்படி சொல்றார், அந்த கருத்துக்களை உள்ளடக்கி இருப்பது அவருடைய நெறி, ஞான நெறி, யோக நெறி, கிரியை நெறி. அந்த நெறியில் இருக்க போய் அந்த கருத்து அவங்களுக்கு வந்திருக்கு இல்லையா. அப்போ அந்த கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கின்ற அந்த ஞானம் யோகம் கிரியை சரியை ஆகியவற்றை உடையவர்கள் அவர்கள் இயல்பின் மேல் வைத்து கூறினார். ஞானம் என்ற நெறியை உடையவர் ஞானி, அதே மாதிரி யோகம் என்ற நெறியை உடையவர் யோகி, அதே மாதிரி கிரியாவான் சரியாவான் வச்சுக்கணும் அவர்களை பற்றி சொன்னார். மேற்பாடல்ல சொன்ன கருத்துக்களை உள்ளடக்கி நிற்கின்றவை நெறிகள், ஞான யோகம் கிரியை சரியை. அந்த நெறிகளை உடையவர்கள் யாரு? ஞானி யோகி கிரியாவான் சரியாவான் அவர்களை பற்றி சொன்னார், அவர்கள் இயல்பின் மேல் வைத்து கூறினார் என்று சொன்னார். அப்புறம் சரி இந்த இடத்துல ஞானி நான்குக்கும் உரியவர், யோகி யோகம் முதலிய மூன்றுக்கும் உரியவர், கிரியாவான் கிரியை சரிய ரெண்டுத்துக்கும் உரியவர், சரியாவான் சரிய ஒன்றுக்கே உரியவர், அதை மட்டும் சொன்னா போதுமே, ஞான குருவே எல்லாருக்கும் குரு, சரி அதுவும் அதுவும் சொன்னாலும் சரிதான். அந்த ஞான குருவையே வந்து சிவலிங்கத்திடத்திலும் வழிபடுக, அடியார்களிடத்திலும் வழிபடுக. ஈசன் இவன் தான் என்றும் இரஞ்சியத்தே, ஈசன் சொன்னது சிவலிங்க திருவேணி என்றும் இரஞ்சியத்தே என்றும் ஒரு உண்மை சொன்னதுனால அடியார்களே அங்க வருவிச்சு கொள்ளணும். முன்னாடி சொன்னதை தழுவுற உண்மை, இறந்தது எழுதிய உண்மை. ஆமா, பின்னாடி வருவதையோ அல்லது பின்னாடி உயிர்த்துணர்ந்து ஒன்றை வருவித்துக் கொள்ளுகின்ற முறையிலேயோ இருக்கக்கூடிய உண்மை எதிரது எழுதிய உண்மை. ஆகவே இங்க என்றும் என்பதில் உள்ள அந்த என்றும் என்ற உண்மையை, என்றும் என்பதில் உள்ள அந்த உண்மையை எதிரெதிரியை உண்மையாக்கிக் கொண்டு அடியார்களையும் அறிவித்துக் கொள்ளணும். ஏன்னா ஈசன் சொன்னது மூலமா சிவலிங்க திருமேனி தான் குறிக்கப்படுகின்றது. அப்ப அடியார்களை குறிப்பதற்கு என்றும் என்பதில் உள்ள உண்மையை எதிரெதிரிய உண்மையா வச்சுக்கிட்டு அடியார்களையும் அங்க கொண்டு வந்துடணும். அதெல்லாம் சொல்ல போற. ஆகவே ஞானி யோகி கிரியாவான் சரியாவான பத்தி சொன்னதோட மட்டுமல்லாம ஞான குருவையே வந்து லிங்கத்திலையும் வழிபடுக சங்கமத்திலையும் வழிபடுக என்பதையும் ஏன் சொன்னார்னா, அதை தனியா ஒரு பாட்டா வச்சு சொல்ல வேண்டாம், சொற்களை பெருக்க வேண்டாம், சொற்பல்காது மாற்றேற்றின்மையில் வைத்து உணர்ந்து கோடல் பொருட்டு ஆதலினால் இறஞ்சியத்தே என்பதனையும் ஏண்டு உடன் கூறினார் அப்படின்றார். சார், திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணனவே தொழுது இறஞ்சிதற்கட்படும் விசேடம் கூறியவாறு. இதுதான் அற்புதமான இடம். என்னன்னா, ஞானியாக இருக்கக்கூடியவன் திருவேடத்தை வழிபடணும் அடியார்களை, அதே மாதிரி ஆலயத்தை வழிபடணும் அப்படின்னு சொன்னிருக்கிறது பொதுவா சொன்னது. இங்கதான் அதனுடைய ரகசியத்தை சொல்ற, அந்த அடியார் திருவேடத்திலும் ஆலயத்தில் உள்ள திருமேனியிலும் தம்முடைய ஞானாசிரியரையே கண்டு வழிபட வேண்டும் என்று அந்த விசேஷமான கருத்து. அது நம்ம ஆதீனத்து சிவஞான உரையின் மூலமாக நமக்கு தெளிவாக உணர்த்தக்க வகையில் இருக்கின்றது. அது மாதிரி நம்ம ஆதீனத்து திருக்கூட்டத்து முனிபொங்கவர் தான் கடவுள் மா முனிவர் என்ற பெருமான் தான் திருவாதவுரிகள் புராணத்திலும் அந்த உண்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே இது ஆகதெல்லாம் மெய்கண்ட சந்தானம் திருவாவூர் ஆதீனம் என்று சொல்வதனுடைய அந்த உள்ளீடு இந்த மாதிரி நூல்களை நம்ம உரையாசிரியர்கள் மூலமாக படிக்கும் போது அனுபவத்தில் நம்மால் உணர முடியும். ஆகையினாலே சொன்ன சொல்லியிருக்கின்றார்கள், திருவேட ஆலயங்கள் எல்லாம் வழிபடுதல உள்ள விசேடம் என்ன, அவற்றிலெல்லாம் ஞானாசிரியனையே கண்டு வழிபட வேண்டும் என்பது அங்குள்ள விசேடம். அதுதான் விசேடம் கூறியவாறு ஈசன் இவன் என்புடி, இவன் என்பது பகுதி பொருள் விகுதி. இதை அடிப்படையாக வச்சுதான் பொடி புயலே அப்படி கருத்து கூறினேன். சரி, இன்று ஈசன் என்றது திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனியை, அதுவும் சொல்லியாச்சு. என்றும் என்னும் உம்மையை எதிரது தழியீற்றாக்கி திருவேடமும் இவனே என்று இறஞ்சியத்து எனவும் உரைத்துக் கொள்க. ஈசன் இவன் தான் என்றும், ஈசன் இவன் தான் என்று இறஞ்சியத்தே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். என்றுன்னு மட்டும் சொல்லாம என்றும் ஒரு உம்மை போட்டான். அப்போ சிவலிங்கத்தை மட்டுமல்ல அடியார்களையும் இந்த ஞானாசிரியராக அந்த அடியார்களிடத்திலும் இந்த ஞானாசிரியரை கண்டு வழிபடுக. அப்புறம் இவை மூன்று செய்யுளானும் மூன்றாம் கூறு தெரித்துணர்த்தி வலியுறுத்தப்பட்டது. மூன்று செய்யுளானும் இந்த பாடல், ஞானி நாளினுக்கும் உரிய, யோகி மூன்றினுக்குரிய சொல்ற இந்த பாடல், திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனியே நால்வகை நெறியினரும் எப்படிப்பட்ட கருத்துக்களோடு வழிபடுவார்கள் சொல்லக்கூடிய முந்தின பாடல், அதுக்கு முன்னால வந்து அந்த அதாவது சிவஞானிகளை எல்லாம் சிவமாகவே வழிபடுவதில் உள்ள சிறப்பு, அதற்குரிய தகுதி அவர்களுக்கு உள்ளது என்பதை உணர்த்தக்கூடிய பாடல் இல்லையா. வேடத்தாலும் பாவனையாலும் செயலாலும் தன்மையாலும் திருவேடமுடைய மெய்யென்பர் எவ்வாறு சிவமாகவே திகழ்கின்றார்கள் என்பதை விளக்கி கூறக்கூடிய பாடல். இந்த மூன்று பாடலாலையும் மூன்றாம் கூறு தெரித்துணர்த்தி வலியுறுத்தப்பட்டது. மூன்றாம் கூறு என்ன, அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணனவே தொழுதிறந்து ஆடிப்பாடி, பத்தரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரனவே கண்டு வழிபட சொல்லக்கூடிய அந்த கூறு தெரித்து உணர்த்தப்பட்டது. சரி, இனி வரக்கூடிய பாடல் என்ன சொல்கின்றது சொன்னார், அப்படி ஞான குருவையே அந்த சிவாலயத்தினிடத்திலும் அடியாரிடத்திலும் கண்டு வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றாரே, ஆகவே அதனை நன்கு உணரும் பொருட்டு அந்த ஞான குருவினுடைய சிறப்பை இன்னும் எடுத்து சொல்கின்றார். அப்படி எல்லா இடத்துலையும் அந்த குருவையே வழிபடணுமா அப்படிங்கும் போது அந்த குருவினுடைய பெருமை அப்படி நாம வழிபடுவதற்குரிய அவருடைய பெருமையினை ஏற்றுவதற்குரிய அந்த பெருமையினை இந்த பாடலில் அருமையாக எடுத்து உரைக்கின்றார். மிக அருமையான பாடல் வருகின்ற பாடலும். இப்போ பொருள் பார்த்த அளவில் இந்த பாடலை இன்னொரு முறை படித்துக் கொண்டு வருகின்ற பாடலுக்கு நான் செல்வது நலமாக இருக்கும். இப்போ பொருள் பார்த்த பாடலை ஒரு முறை படித்துக் கொள்வது நலம் பயக்கும். ஞான யோக கிரியா சரியை நான்கும் நாதந்தன் பணி, ஞானி நாளினுக்கும் உரியன், ஊனமிலா யோக முதல் மூன்றினுக்கும் உரியன் யோகி, கிரியாவான் தான் ஒன் கிரியையாதியான இரண்டினுக்கு உரியன், சரியனில் நின்றோன் அச்சரியைக்கே உரியன், ஆகலினால் யாருக்கும் ஈனமிலா ஞான குருவே குருவும் இவனே ஈசன் இவன் தான் என்றும் இறஞ்சியத்தே. ஆக பொருள் பண்ணுவதற்கு பொருள் விளங்குவதற்காக நம்ம பொருள் பார்த்த அடிப்படையில் அப்படி உரிய இடங்கள்ல பிரிச்சு படித்தோம். ஆனா அந்த பாடல் எவ்வளவு அருமையான ஓசை நயத்தோடு இருக்கின்றது என்பதை வந்து அந்த செய்யுள் அமைப்பிலேயே படித்து பார்த்தால் அது ஒரு நமக்கு ஒரு சுவை தரும். அந்த முறையிலும் ஒரு தடவை படித்து பார்ப்பதுனால ஞான யோக கிரியா சரியை நான்கும் நாதன்றன் பணி ஞானி நாளினுக்கும் உரியன் ஊனமிலா யோக முதல் மூன்றினுக்கும் உரியன் யோகி கிரி யாவான் தான் ஒன்கிரிய யாதி ஆன இரண்டினுக்குரியன் சரியையினில் நின்றோன் அச்சரியைக்கே உரியன் ஆகலினால் யார்க்கும் ஈனமிலா ஞான குருவே குருவும் இவனே ஈசன் இவன் தான் என்றும் இறஞ்சியத்தே. இப்ப நம்ம ஒண்ணு நினைச்சு பார்க்கணும். இப்ப நமக்கு பொருள் புரியுதுக்காக வேண்டி நாம வந்து எப்படி படிக்கிறோம்னா அந்த முறையிலே ஆசிரியர் எழுதியிருக்கலாமே இல்லையா? ஏன் எழுதல? ஏன் இப்படி ஒரு ஒரு சீர்ல உள்ள ஒரு அதாவது ஒரு சொல்லுல உள்ள ஒரு சில எழுத்துக்களை அடுத்த சொல்லு கூட சேர்த்து சீர் மாதிரி பிரிச்சு எதுக்கு அப்படி பண்ணார்? ஞான யோக கிரியா அப்படின்னு வருது. இது ஞான யோக கிரியான்னு தனித்தனியா எழுதலாமே, அந்த செய்யுள் அமைப்பு சேர்ந்து விடும். அப்போ அந்த இனிய ஓசையும் அங்கே இருக்க வேண்டும். அப்போதான் அதை மனசுல பதியும் என்பதுதான் பெரியவருடைய திருவுள்ளம். ஆக என்ன, நாம் பதவுரை செய்யும் பொழுது அதை பொருளுக்கு ஏற்ப பிரித்து பிரித்து எழுதி செய்யணும். இந்த காலத்துல பதவுரை ரொம்ப அவசியமா இருக்கு. அப்படி பதவுரையா அங்க பிரிச்சு எழுதிட்டோம்னா செய்யுள்ள நாம சேர்த்து எழுதுல எந்த சிரமமும் இருக்காது. சேர்த்து எழுதுனால படிப்பவர்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. எப்படி இதை பிரிக்கணுங்கிறத பதவுரை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் என்று எப்படி சேர்ந்து சேர்ந்திருக்கின்ற சொற்கள் எப்படி பிரிக்கும் போது எப்படி பிரியும் என்ற உண்மையும் படிப்பவர்களுக்கு படிப்படியா புலப்பட ஆரம்பிச்சிடும். ஆகவே நாம் அவற்றையெல்லாம் சிந்தனை கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான பாடல் வருகின்ற பாடலை நாம் பார்க்கலாம். மந்திரத்தால் மருந்துகளால் வாய்த்த யோகத்தால் மணியரத குறிகையினால் மற்றும் தந்திரத்தே சொன்ன முறை செய்ய வேத சகலகலை ஞானங்கள் திரிகால ஞானம் அந்தமிலா அணிமாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும் ஆசான் அருளார் அடிதேர் ஞானம் வந்திடும் மற்றொன்றாலும் வாராதாகும் மற்றவையும் அவனருளால் மறுவும் அன்றே. பதவியை பார்க்கலாம். மந்திரத்தால் மந்திரங்களாலும் மருந்துகளால் மருந்துகளாலும் வாய்த்த யோகத்தால் சிறந்த யோகத்தாலும் மணி ரத குளிகையினால் மணியாகிய ரச குளிகையினாலும் மற்றும் தந்திரத்தே சொன்ன முறை செய்ய வேறு வேறு சாத்திரங்களிலே கூறியபடி செய்தாலும் வருகின்ற சித்தி ஞானங்களும் என்பதை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். வேறு வேறு சாத்திரங்களில் கூறியபடி செய்வதனால் கிடைக்கக்கூடிய அந்த சித்தி ஞானங்களும் சரி, வேதம் சகலகலை ஞானங்கள் வேதாகம முதலிய கலை ஞானங்களும் திரிகால ஞானங்களும் அதாவது முக்கால ஞானங்களும் அந்தமிலா அணிமாதி ஞானங்கள் எல்லாம் முடிவில்லாத அணிமா முதலிய ஞானங்களும் ஆகிய அனைத்தும் அடைந்திடும்னா அமையும். எப்படி அமையும்? ஆசிரியனை இன்றையும் அமையும் ஞானாசிரியனுடைய உதவி இல்லாமலே அமையும். இவையெல்லாம் அப்படின்னா மந்திரங்களால மருந்துகளால சிறந்த யோகத்தால ரச குளிகையினால நாம என்னெல்லாம் செய்யலாம், மந்திரங்களால நாம என்னெல்லாம் செய்யலாம், மருந்துகளால் என்ன செய்யலாம், நோய்களை குணப்படுத்தலாம், மந்திரங்களாலும் சில நோய்களை குணப்படுத்துவார்கள், சில பேறுகளை பெறலாம், யோகத்தினால கிடைக்கக்கூடிய பயனை யோகம் செய்து பெறலாம், ரச குளிகையினால செம்பையின் கலிமை நீக்கி பொன்னாக்கலாம். இதை மாதிரி எத்தனையோ கலைகள் இருக்கின்றன. அந்த கலைஞான நூல்களில் சொல்லப்பட்டுள்ள செய்முறைகளை எல்லாம் பின்பற்றி அந்தந்த நூல்களில் விதிக்கப்பட்டுள்ள பேறுகளை பெறலாம். வேத ஞானம் சாத்திர ஞானம் ஆகம ஞானம் இவற்றையும் பெறலாம். எப்படி பெறலாம்? ஞான குருவின் உதவியின்றியும் பெறலாம், வித்யா குருவின் துணை கொண்டு பெறலாம். ஞான குரு தான் அங்கே இந்த கலைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு இல்லை, வித்யா குருவின் துணை கொண்டே இந்த கலைகளை எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். விதிவிலக்காக சிலர் எந்த குருவும் இல்லாமலும் இந்த கலைகளை பெறலாம். அது விதிவிலக்கு தான். எந்த ஒரு கலைக்கும் ஆசிரியர் அவசியம். இங்கே எதுக்காக ஆசிரியர் இன்றியும் அமையும்னு சொன்னாரோ, ஞானாசிரியரை சொல்றார். ஞானாசிரியரின் துணையின்றி மந்திரம் மருந்துகளால் வரக்கூடிய பேர்கள், யோகத்தால் வரக்கூடிய பேர்கள், ரசகுளிகையினால் பெறக்கூடிய ரசவாதம் போன்ற கலைகள், வேதாகம ஞானங்கள் இவற்றையெல்லாம் பெறலாம். ஆனால் வித்யா குரு வேணும், அந்தந்த கலைக்கு ஒரு வித்யா குரு வேணும். ஞான குரு துணை இல்லாமலும் பெறலாம். திரிகால ஞானம் கூட பெறலாமா? ஏன்னா திரிகால ஞானம்னா யோகத்தில் வரக்கூடிய ஒரு நிலைதானே. அளவை இலக்கத்தில் பார்த்தோம், சென்ற காலம் நிகழ்காலம் வருகாலம் இவற்றில் நிகழ்ந்தவை நிகழ்கின்றவை நிகழக்கூடியவை எல்லாவற்றையும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அறியக்கூடிய ஒரு ஞானம் யோக காட்சியும் பார்த்து அது யோக குருவின் துணை கொண்டே வரலாம், ஞான குரு வேணுங்கிறதில்லை இல்லையா. ஆகவே ஞானாசிரியன் அருளின்றி வெற்றி பெறலாம், ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் ஞானாசிரியனின் துணைட்டு பெற முடியாது. அது எது? அடிசேர் ஞானம் ஆசான் அருளால் வந்திடும், மற்ற ஒன்றாலும் வாராதாகும். திருவடி ஞானம், திருவடி பேரு, அந்த முத்தி இருக்கின்றதே, அது ஞானாசிரியர் ஒருவருடைய அருளால் மட்டுமே கிடைக்கும், வேறு யாராலும் கிடைக்காது. ஆனா இதற்கு முந்தி சொன்ன பேர்கள் இருக்கின்றனவே, மந்திரம், மருந்து, யோகம், ரச குளிகை போன்ற பல கலைகள்ல நம்ம கற்று பெறக்கூடிய பேர்கள், அவற்றையும் ஞானாசிரியனால தர முடியும். ஏன்னா யாராலையும் தர முடியாத திருவடி பேரையே ஞானாசிரியனால் தர முடிகின்றது என்று சொன்னால், மற்ற சாதாரண ஆசிரியர்களால் தரக்கூடிய பேர்களை ஞானாசிரியனால் ஏன் தர முடியாது? ஆகையினாலே அடிசேர் ஞானம் ஞானாசிரியனால் மட்டுமே வரும், மற்றவர்களால் மற்ற யாராலும் வராது. மற்றவையும் அவனருளால் மருவும் என்றே, மற்ற சாதாரண பேர்கள் ஞானிக்கு ஞானியாலும் ஞானாசிரியராலும் பெறத்தக்கனவே. ஞானாசிரியராலும் மற்ற பேர்களை வழங்க முடியும். ஒரு சாம்ராஜ்யத்தையே எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு சக்கரவர்த்திக்கு வந்து என்ன ஒரு பிடி அரிசியும் கொடுக்க முடியாதா? ராஜா கிட்ட போனா ஒரு பிடி அரிசி கிடைக்குமாயா அப்படின்னு கேட்டா, அது கேட்கறவரெல்லாம் எல்லாரும் ஏளனமா பார்ப்பாங்க. அவர் நினைச்சா உனக்கு எவ்வளவோ செல்வத்தை வழங்கலாம், ஒரு பிடி அரிசியை போயா இவ்வளவு பெரிய ராஜாட்டம் கேட்பது என்பார்கள். அது மாதிரி ஞானாசிரியரால முடிவான திருவடி பேற்றே தர முடியும். அந்த பக்குவம் நமக்கு தான் இருக்கணும். ஆகவே நாம பெரிய ஞானாசிரியர்கள், குருமூர்த்திகள் இவர்களெல்லாம் தரிசிக்கும் போது நம்மகிட்ட எளிய செய்திகளை சொன்னார் என்று சொன்னால், நம்முடைய தகுதி அறிந்துதான் அவர்கள் சொல்வார்கள். நம்முடைய தகுதி வளர்வதை அவர்கள் திருவுள்ளத்தில் உணர்ந்துதான், அந்த தகுதிக்கேற்பதான் அவர்கள் உபதேசம் செய்வார்கள். அதனால திருவடி பேரு ஞானாசிரியரால் தான் தர முடியும் என்றாலும் எல்லாருக்கும் அது தந்துட மாட்டார், அதுக்குள்ள பக்குவம் உள்ளவருக்கு தருவார். ஆனா எவ்வளவு பக்குவத்தை ஒரு ஆன்மா அடைந்திருந்தாலும் ஞானாசிரியின் துணையின்றி திருவடி பேச்சினை பெற இயலாது. மற்ற எளிய பேர்களையும் அந்த ஞானாசிரியால் தர முடியும் என்பது அது எளிதாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியது. அதுதான் இந்த பதவுரையில பார்த்தோம். இப்ப இதையே பொழிப்புரையிடம். இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுது? அப்ப ஞான குருவே எல்லாருக்கும் குரு. மற்ற குருவானதான் தர முடியாத பேற்றை ஞான குரு தருகின்றார், மற்ற குருக்களினாலே தரக்கூடிய பேற்றையும் தருகின்றார். அப்ப ஞான குருவுக்கு ஈடு இணை உண்டோ? ஆகையினாலே மக்கள் எல்லாம் வழி வழியாக இந்த ஞானாசிரிய பரம்பரையிலே வரக்கூடிய சைவ ஆதீன குருமூர்த்திகளையே, நம்முடைய திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானத்திலே வந்தது நம்முடைய திருவாவுடைய ஆதீனம். இது பல ஞானாசிரியர்களுடைய வழிவழி மரபு. அந்த மரபிலே வந்த குருமகா சன்னிதானங்களையே ஞான குருவாக கொள்வதுதான் இந்த சாத்திரம் சொல்கின்ற முறைமைக்கு பொருந்துவதாக இருக்க முடியும். ஆகையினாலே ஏனை ஞானங்கள் எல்லாம் ஆசிரியனை இன்றியும் அமையும், திருவடி ஞானம் ஒருவாற்றானும் ஆசிரியனை இன்றி அமையாது. திருவடி ஞானம் ஒருவாற்றானும் ஆசிரியனை இன்றி அமையாது. இந்த ஆசிரியன்னு சொன்னதெல்லாம் ஞானாசிரியன். ஆகலால் இவனே ஈசன் இவன் தான் என்றும் இரஞ்சு ஏத்து என்பதான். இதை அறிவித்துக் கொள்கின்றார் உரையாசிரியர். போன பாடலின் ஈற்றடி. அப்போ எல்லா பேர்களையும் ஞான குருவால் தர முடியும், மற்றவர்கள் தரக்கூடிய பேரையும், மற்றவர்களால் தர முடியாத திருவடி பேரையும் ஞான குருவால் தர முடியும். அதனால அந்த சிவலிங்கத்திடத்திலும் அடியார்களிடத்திலும் இந்த ஞான குருவையே கண்டு வழிபடுக. போன பாடல்ல சொன்னதுக்கு இங்க ஒரு வலுவான காரணம் காட்டி நிறுவுகின்றார் இந்த பாடல்ல. அதனால போன பாடலில் உள்ள தொடரையே குறிப்பட்சமாக இங்கு வைத்துக் கொண்டார். அந்த தொடர் மீண்டும் இந்த பாடல்ல வரல, ஆனா அந்த போன பாடல்ல உள்ள அந்த ஈச்சடியை தான் இந்த பாடல் வலியுறுத்துகின்றது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளும் பொருட்டு அந்த தொடர் அப்படியே இங்க குறிப்பட்சமாக வைத்துக் கொண்டார். அதுதான் குறிப்பட்சம்னு எழுதுறாங்க பாருங்க. ஆகலால் இவனே ஈசன் இவன் தான் என்றும் இரஞ்சி ஏத்து என்பது குறிப்பட்சம். அவ்வாறு ஏற்றுதற்குரிய பெருமை கூறியவாறு போன பாடல சொன்னார்களே, அடியார்களிடத்திலும் சிவலிங்க திருவேனிடத்திலும் குருவையே கண்டு வழிபடுகன்னு, அப்படி வழிபடுவதில் உள்ள பெருமை, அந்த குருவினுடைய சிறப்பு அப்படி இருக்கிறது, எல்லா பேற்றையும் தரவல்லவர் என்ற அந்த பெருமையை இங்கு கூறுகின்றார். மற்றவையும் அவனருளால் மருவும் என்றது இயல்பின்மை நீக்குதற் பொருட்டு. ஐயா திருவடி பேரு தருவார் ஐயா ஞான குரு, மற்ற உலக போகங்களை தருவாரா, முத்தியை மட்டும்தான் தருவார் ஞான குரு அப்படின்னு ஒரு கருத்தை நினைச்சிடக்கூடாது பாத்தீங்களா. இப்போ சுவாமியை அப்படித்தானே ஒரு சாரம் நிற்கின்றார்கள், சிவபெருமான்னா அவர் ஞானம் பெறுவதற்கு அவர் வழிபட வேண்டிதான், உலக போகங்கள்லாம் வேண்டும்னா அது வேற வேறு தெய்வத்தை வழிபடணுங்கிறாங்க. அப்ப பெரிய ஞானத்தையே தரவுள்ளவருக்கு மற்ற எளிய பேர்களை தர முடியாத அப்படிலாம் நினைக்கணும்? அந்த சரியான நோக்கத்தில் சிலர் நினைப்பதில்லை. அந்த மாதிரி இங்க ஞான குருவிடத்தில் அப்படி நினைச்சிடக்கூடாது. அந்த குருட்ட போனா ரசவாதம் கற்றுக்கொள்ளலாம், இவற்றை போனா சாத்திர ஞானம் நல்லா கிடைக்கும், அவற்றை போனா மந்திரம் மருந்துகள் போன்ற பல வித்தைகளை தான் சொல்லுவார். இதெல்லாம் ஞான குருட்ட போனா கிடைக்குமா? அது ஞான குரு ஞானத்தை மட்டும்தான் கொடுப்பார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. மற்றவற்றையும் கொடுப்பார், அதற்குரிய தகுதி அவருக்கு உண்டு. தகுதி உண்டுன்னு சொல்றத எப்படி சொல்லுவாங்கன்னா ரெண்டு எதிர்மறையா வச்சு சொல்லுவாங்க. அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்வது தவறு. அப்போ அது தகுதி உண்டுன்னு தான் அர்த்தம். தகுதி இல்லை என்ற கருத்தை நீக்குதல், தகுதி இல்லைன்னு சிலர் சொல்றாங்க அந்த கருத்தை நீக்குதல் அப்படின்னா தகுதி உண்டுன்னு காட்டுது. ஏன் ஒரு நேர்முக தேர்வு ஒரு இன்டர்வியூன்னு சொல்லுவாங்களா, நேர்முக தேர்வுல ஒருவர் கலந்து கொள்கின்றார். அப்போ உனக்கு இந்த மாதிரி தகுதிகள்லாம் இருக்கின்றதா இல்லையா, உனக்கு அது இருக்கிற மாதிரி தெரியலையே, அந்த தகுதிகள்லாம் இந்த படிப்புலாம் நீ படிச்சிருக்கிறியா, படித்த மாதிரி தெரியலையே அப்படின்னு ஒரு தடை எழுந்ததுன்னா உடனே அந்த நேர்முக தேர்வை கலந்து கொண்ட அந்த விண்ணப்பதாரர் அந்த தன்னுடைய தகுதி சான்றிதழ்களெல்லாம் எடுத்து காட்டி பாருங்கள், எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தகுதியெல்லாம் இருக்கின்றன, சான்றிதழ்களை பாருங்கள் அப்படின்னு காட்டுறார்னா அது மூலமா அவர் என்ன செய்கிறார், தனக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன கருத்தை அவர் மறுக்கின்றார். அதான் தகுதியை இயல்புமாங்க, அதான் இயல்பு இன்மையை நீக்குதல் அப்படின்னா இயல்பு உண்டு தகுதி உண்டுன்னு காட்டுதல். ஞான குருவுக்கு ஞானம் மட்டும்தான் வழங்க முடியும், மற்ற கலைகளெல்லாம் வழங்க முடியாது அப்படின்னு சொல்ற அந்த கருத்தை நீக்குதல், அதான் இயல்பின்மை நீக்குதல். மற்றவையும் அவனருளால் மருவும் என்றது இயல்பின்மை நீக்குதல் பொருட்டு. ஆக இப்போ மீண்டும் ஒருமுறை இந்த இனிய பாடலை நாம் படித்துக் கொள்வது நலம். மந்திரத்தால் மருந்துகளால் வாய்த்த யோகத்தால் மணி ரத குடிகையினால் மற்றும் தந்திரத்தை சொன்ன முறை செய்ய வேத சகலகலை ஞானங்கள் திரிகால ஞானம் அந்தமிலா அனிமாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும். ஆசான் அருளால் அடிசேர் ஞானம் வந்திடும். மற்றொன்றாலும் வாராதாகும் மற்றவையும் அவனருளால் மருவும் அன்றே. இப்போ அடுத்த பாடம். ஆகவே ஞான குருவை இப்படி இவனே பரம்பொருள் என்று சிவபரம்பொருள் என்று ஞான குருவையே வழிபடுபவர்கள் எத்தகைய பெரும்பயனை பெறுவார்கள் என்று அந்த முடிவான பயனை இங்கே இந்த பயணியில் அல்லவா பன்னெண்டாம் சூத்திரம், பயணியலின் முடிவாக இருப்பது பன்னெண்டாம் சூத்திரம். அந்த பன்னெண்டாம் சூத்திரத்துல அந்த பயனை இன்னும் முடித்து கூறக்கூடிய பாடல் இந்த முடிவாக இருக்கக்கூடிய இறுதிப்பாடல். இந்த குருவையே வந்து சிவமாக ஏற்றியவர்கள் பெறக்கூடிய பயனை அற்புதமாக சொல்கின்றார் இந்த பாடல். பரபிரம்மம் இவன் என்றும் பரசிவன்தான் என்றும் பரஞானம் இவன் என்றும் பராபரன்தான் என்றும் அறந்தரு சீர் நிலையெல்லாம் இவனே என்றும் அருட்குருவை வழிபடவே அவன் இவன்தானாயே இறங்கிய வாரணம் யாமை மீன் அண்டம் சினையை இயல்பினோடும் பரிசித்தும் நினைந்தும் பார்த்தும் பரிந்து இவைதாம் ஆக்குமாவோ சிவமே ஆக்கும் பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும் தானே. இப்ப பதவரை பார்க்கலாம். பரபிரம்மம் இவன் என்றும் பரபிரம்மம் இருக்கு, பிரிக்கும் போது பரம் பிரம்மம்னு பிரிக்கிறாங்க. பரம் பிரம்மம் இவன் என்றும்